لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد ويا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى في كتابه الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما صدق الله العظيم. النبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من وقاه الله شر ما بين لحييه وشر ما بين رجليه دخل الجنة رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم. அந்த சராசரங்க ஆயத்தையும் தன் மேலான ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருக்கக்கூடிய வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் ஸலவாத்தும் கர்ணாமாரையும் சலாம் என்னும் சாந்தி பெருக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சையிதுல் முர்சலீன் ஷபீஉல் முஜனபீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் அனைத்து வழிமுறைகளையும் சீரான முறையிலே பின்பற்றி நடந்த ஆலா சஹாபுகள் தாபிஈங்கள் தபிஉ தாபிஈங்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவது வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே எந்த ஒரு நாளை கண்ணியம் நிறைந்த நாளாக ஆக்கி வைத்திருக்கிறானோ அந்த சிறப்பு மிக்க நாளை அவன் விரும்பக்கூடிய இடமான மஸ்ஜிதிலே கழித்து அவனுடைய மாபெரிய ரஹ்மத்தை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே இந்த விடயங்களை எல்லாம் அவனுடைய ரஹ்மத்தோடு சம்பந்தம் உள்ளதாக வைத்திருக்கிறானோ அந்த ரஹ்மத்துடைய கட்டளைகளை சீரான முறையிலே செய்து கொள்ளுமாறு இந்த விடயங்களை எல்லாம் கவிந்து நடக்குமாறு எங்களுக்கெல்லாம் அவன் எச்சரிக்கையான முறையிலே சொல்லி வைத்திருக்கிறானோ அந்த எச்சரிக்கப்பட்ட விடயங்களை தவிந்து நடக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, ஏகவல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதண்ட அமைப்பில் இருக்கக்கூடிய எங்களை மிக உயர்ந்த நிலைமையை படைத்ததோடு மாத்திரமல்ல எங்களுடைய ஒவ்வொரு செய்களுக்கும் சிறப்பை வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் எண்ணக்கூடிய எண்ணத்திற்கும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கண்ணியத்தை வைத்திருக்கிறான். அவன் செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கும் நிறைந்த சவாபுகளை வைத்திருக்கிறான். அவன் எந்தெந்த விடயங்களுக்காக வேண்டிய முயற்சி எடுத்து செய்ய முடியாமல் தவிக்கிறானோ அந்த விடயத்தை கூட ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ரப்ப ரஹ்மத்தோடு பார்க்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள், ஒரு மனிதன் என்ன செய்கிறான், ஒரு முஸ்லிமான மனிதன் இரவு நேரம் நினைக்கிறார் இந்த இரவு நடுநி சீரியல எழும்ப வேண்டும், தாஜத்தின் நேரம் எழும்பி சொல்ல வேண்டும், நல்ல பல அமல்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோடு தூங்குகிறார். எதிர்பாராத நிலைமையிலே தூக்கம் மேலிட்டதன் காரணமாக அவரால் எழுந்திருக்க முடியவில்லை. சுபஹுடைய நேரத்திலே எழும்பி கவலைப்படுகிறார். நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இரவு அமல் செய்த நன்மையை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம் என்று சொன்னால், ஒரு மாமீனுடைய நல்ல எண்ணமும் அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் உள்ளது என்பதனை நாம் சிந்தித்து பேலாட்ட வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். இப்படியான ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்மளுக்கு உறுப்பு என்ற அமைப்பிலே உடலுடைய அமைப்பிலே நம்மளுக்கு தந்திருக்கிறான உறுப்புகள் இருக்கிறது. அது சிறிய பெரிய எந்த உறுப்பாக இருந்தாலும் சரி, அத்துணை உறுப்புகளும் அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் உள்ளது. அது எங்கிடத்திலே அமானுதமாக நியமிக்கப்பட்டது. அதை பற்றி உள்ள கேள்வி கணக்கு எங்களிடத்தில் இருக்கிறது. அந்த உறுப்பை எப்படி நாங்கள் பாவித்தோம் என்பதை பற்றி உள்ள கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் எங்களிடத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்புமிக்க குர்ஆன் மூலமாக சொல்லி காட்டுகிறான். அதில் மரம நாளையிலே அல்லாஹ் உறுப்புகளுடைய விடயத்தில எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்யௌம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம் வ துக்கல்லிமுனா ஐதீஹிம் சொல்லும் இப்படியான ஒரு நிலைமை மரமநாளில் ஏற்படும். உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் எங்களிடத்திலே சாட்சி சொல்லும் என்பதை தமிழ் பார்த்தாலும் சொல்லுகிறார். மனிதர் கேட்கிறார், உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் உன்னை எந்த அளவுக்கு அழகுபடுத்தி வைத்திருந்தேன், உன்னை அழகுபடுத்துவதற்காக அவனை எவ்வளவெல்லாம் செலவழித்தேன், ஆனால் இன்று எனக்கு எதிரான முறையிலே சொல்லுகிறாயே என்று சொல்லுகின்ற பொழுது அந்த உறுப்பு சொல்லும், படைத்தவன் என்னை பேசும்படி சொல்லுகிறான், நீ பேச வேண்டாம் என்று சொல்லுகிறாய், நான் படைத்தவனுக்குத்தானே வழிபட்டு ஆக வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்வதாக தற்போது வளமாக்கள் தெளிவான முறையில் எழுதுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, உதாரணமாக அமைத்துக் கொண்டால் நம்மிடத்திலே சில பிள்ளைகளை ஒப்படைத்திருக்கிறார், அல்லது பாடசாலையிலே படிப்பதற்காக வேண்டி ஆசிரியரிடத்திலே அதிபரத்திலே பிள்ளைகளை ஒப்படைக்கிறார். ஆசிரியர்களுக்கும் அந்த அதிபருக்கு வந்த பிள்ளைகள் அமானிடம் அந்த பிள்ளையுடைய குற்றம் குறைகள் அந்த பிள்ளையுடைய விளக்கங்களை யார் கேட்க வேண்டியிருக்கிறது? பெற்றோர்கள் ஆசிரியத்திலே கேட்க வேண்டியிருக்கிறது. ஆசிரியரை பற்றி உள்ள விளக்கங்களை அதிபர் கேட்க வேண்டியிருக்கிறது. இது கடமையும் கூட. இதே மாதிரி தான் நம்முடைய நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் இருக்கிறது. அந்த உறுப்புடைய விடயத்திலே நாள மரம நாளில் அல்லாஹ் ரொம்ப கடினமான முறையிலே கேட்பான் என்ற கருத்தை புனிதமான குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது. அந்த அமைப்பிலே தான் நபி கலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொல்லி வைத்தார்கள், மன் வகாஹு அல்லாஹு ஷர்ரமா பைன லஹ்யை. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா, ஒரு மனிதனுடைய ரெண்டு அலகுக்கு இடைப்பட்ட நாவு இருக்கிறதே, இந்த நாவு தப்பு தவறு செய்து விடாமல், தப்பான வார்த்தைகளை பேசி விடாமல், அல்லாஹ்வுக்கு விருப்பமற்ற சொற்களை பிரயோகித்து விடாமல் அல்லாஹ் யாரை பாதுகாக்கிறானோ, அதே மாதிரி ஒரு மனிதனுடைய ரெண்டு காலுக்கு இடைப்பட்ட தொடக்கி இடைப்பட்ட மர்மஸ்தானத்தை தவறான வழியிலே பயன்படுத்தி விடாமல் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு காப்பாற்றுவார் என்று சொன்னால் தஹலல் ஜன்னா, அவர் சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள் நபிகள் ஆகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இந்த நாவினால நான் யாருடைய மனதையும் புண்படுத்த மாட்டேன், எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாத வார்த்தையை பேச மாட்டேன் என்ற உறுதியோடு ஒருவர் இருப்பார் என்று சொன்னால், தன்னுடைய மர்மஸ்தானத்தை அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத எந்த விடயத்திலும் நான் உபயோகிக்க மாட்டேன், ஹலாலான விடயத்திலே மாத்திரம்தான் நான் அதை உபயோகிப்பேன் என்ற உறுதியோடு ஒரு மனிதர் திருசம்பம் கூறுவார் என்று சொன்னால் அவருக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பளிப்பேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு நாம் சிந்திக்க வேண்டும், கற்பொழுக்கம் என்பது, கற்பை பாதுகாப்பு என்பது பெண்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என நினைக்கிறாங்க. ஆண்களுக்கும் கற்பை பாதுகாக்கக்கூடிய கடமை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், நோன்பு பிடிக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், அதே மாதிரி சதகா கொடுக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்று சொல்லிவிட்டு தங்களுடைய கற்பை பாதுகாக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுக்கும் அல்லாஹ் உயர்ந்த நிலைமையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி சிறப்புமிக்க குர்ஆன் மூலமாக ஆண்களுடைய ஒழுக்கத்தை, பெண்களுடைய ஒழுக்கத்தை, கற்பை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றியுள்ள விளக்கத்தை தெளிவான முறையில் சொல்லுகிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இன்றைக்கு நாகரிகமான காலம், பலவிதமான விடயங்களை ஈமானை பரிந்துரைக்கக்கூடிய காலம், அற்ப சொற்ப இன்பத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய லானத்தை பெறக்கூடிய இந்த நிலைமையிலேதான் இப்படியான ஒரு காலகட்டத்திலே சில விடயங்களை கற்பை பேணுவதன் மூலமாக, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, கற்பை பேணுவதன் மூலமாக அடையக்கூடிய பயன்கள் என்ன, குர்ஆன் அந்த விளக்கங்களை எப்படி சொல்லுகிறது என்பதை நாம் ஆராய வேண்டிய அறிய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தோழர் என்று சிறப்பிக்கப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியார் சாரா அம்மையார் உலகத்தில சிறப்பு மிக்க ஒரு பெண்மணியாக, அழகு மிக்க பெண்மணியாக இருந்தவர்கள். பத்திரிகைகள் எழுதுகிறார்கள், உலகத்தில ஆண்களில ரொம்ப அழகுள்ளவங்க தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஆனா பெண்களில அதே மாதிரி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப அழகுள்ளவர்கள் என்ற கருத்தை தஃப்ஸீர் உலமாக்கள் தெளிவாக எழுதினார். இப்படியான ரொம்ப அழகு நிறைந்தவங்க தான் சாரா அம்மையார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருமணம் செஞ்சாச்சு. அந்த காலத்துல எகிப்து நாட்டு ஆட்சி செஞ்சார் ஒரு அடியாயக்கார அரசன். அழகான பெண்களை என்ன செஞ்சுக்கிடுவான், அவன் உள்ளே எடுத்துக் கொள்வான். தன்னுடைய சித்திம்பத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தவறான வழிகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. இந்த அமைப்பிலே தான் சாரா அம்மையாரையும் அவன் என்ன செஞ்சிட்டான், உள்ளே எடுத்துட்டான். சாரா அம்மையார் அல்லாவிடத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நான் எப்படி என்னுடைய கற்பை பாதுகாத்து வைத்திருக்கிறேன், பட்டித்தனமாக நடக்கிறேன், என்னுடைய கற்பை எப்படி ஒழுக்கத்தோடு வைத்திருக்கிறேன் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். நான் இந்த கற்பை பாதுகாக்கிற பறக்கத்தை வைத்து கேட்கிறேன், யா அல்லாஹ், இவருடைய கையிலே சிக்கி விடாமல், இவருடைய கற்புக்கு பந்தம் வந்து விடாமல் நீ பாதுகாத்தருள்வாயா என்று சொல்லி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆ செய்கிறார்கள். தஆலா அவங்களோட பணி பேணுதலான பத்தினத்தனமான அந்த பறக்கத்தின் காரணமாக, அந்த துஆவுடைய பறக்கம், அந்த கற்பை ஒழுங்கான முறையிலே அவர்கள் பாரையாய்த்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்ற பறக்கம் எவ்வாறு என்று சொன்னால், அவன் அரசன் பிடிப்பதற்காக வேண்டிய கையை நீட்டினால் சுபஹான் அல்லாஹ், அந்த கை அப்படியே சூகை ஆகிவிடும். தத்துடைய வளராக்கள் எழுதுறாங்க, மரம் மாதிரி ஆகிவிடும் என்று சொல்றாங்க. மரக்கட்டை எப்படி இருக்கும், அது மாதிரி ஒன்றுமே செய்ய முடியாத நிலையாக. இப்படி பல தடவை மன்னிப்பு கேட்டிருக்கான், பல தடவை அவன் தவறான வழியில் நடப்பதற்கு தயாரான பொழுது கடைசியாக அந்த இயக்கிய மன்னன் நினைத்தான், நாம் நினைத்த மாதிரி இல்லை, இது கற்பொழுத்தத்தோடு சம்பந்தப்பட்டுள்ள ஒரு சாரா அம்மையா, ஒரு பெண்மணி, ஒரு பெரிய உரை அருளை பெற்ற பெண்மணி. அவை உடைய விடயத்தில் நாம் தவறாக நடப்பது நம்மளுக்கு குற்றமாக அமையும், ஒரு பெரிய சாபமாக முடியும் என்று அவள் அப்படியே விட்டுட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, தன்னுடைய கற்பு ஒழுக்கத்தை போடுவதன் மூலமாக எந்த அளவுக்கு சிறப்பை வைத்திருக்கிறான் என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். சில நேரங்கள்ல ஒரு பெண் தவறு செய்து விட்டால் என்ன செய்வாங்க, ஆஹா, கற்பு சூறையாடப்பட்டு போச்சு, அவருக்கு தண்டனை கொடுக்கணும், அவளை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். அதே நேரத்தில் ஒரு ஆண் தவறு செய்கின்ற பொழுது அதை திரும்பி பார்க்கக்கூடிய இல்லாத நிலைமை கூட இருக்கிறது. அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, பிரபல்யமான ஒரு பாடசாலை. அந்த பாடசாலையில ஒரு ஆசிரியை படித்துக் கொடுக்கின்ற ஒரு பெண் ஆசிரியை அங்கு படிக்கின்ற ஒரு மாணவரோடு தகாத உறவு வைத்துக் கொண்டார். இதனை அறிந்த அந்த மாணவருடைய வீட்டர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாச்சு. சொன்னாங்க, இந்த ஆசிரியை எங்களை பிள்ளையுடைய கற்பை சூறையாடி விட்டால், கற்புக்குரிய கற்புக்குரிய ஒழுக்கத்தை உடைத்து விட்டால், இதற்கு எதிராக நீங்கள் வழக்கு தொடர்ந்து நீதி தர வேண்டும் என்று சொல்லி அந்த பிரபலியமான பாடசாலையில இருந்த அந்த ஆசிரியருக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டதை வரலாறு எங்களுக்கு படித்து காட்டுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு இருக்கிறதே, அது நிறைய படிப்பினை இருக்கிறது. ஒரு நீண்ட வரலாறு கூட பல வகையான படிப்பினைகளை ரபுலேசர் தபாரக் வத்தால் அதில் வைத்திருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்ப காலத்துல எகிப்து நாட்டிலே ஆளுநர் அஜீஸ் ஆளுநருடைய வீட்டில வளர்ந்து கிடைக்கிறாங்க. பலவிதமான சோதனைக்கு பின்னால வளர்ந்து கிடைக்கிறாங்க. ரொம்ப அழகான ஆண் அழகனும் கூட அவங்க. இந்த சமயத்துல அந்த மன்னருடைய மனைவி இவர் மீது திருப்பம் கொண்டு காதலினால் அவர் மீது ஏற்பட்ட பேராசையினால் என்ன செய்தார் என்று சொன்னால், எல்லா கதவையும் மூடியாச்சு. நீங்க எனக்கு விருப்பத்துக்கு வாங்க, சிந்திக்க வேண்டும், எல்லா கதவு மூட்ட மாட்டாச்சு. இந்த சமயத்துல யாருமே கிடையாது. அந்த சமயத்துல ஒரு மனிதனுடைய உணர்வு எப்படி இருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும். நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன், என்னுடைய கற்பு ஒழுக்கத்திற்கு விளைவு வரக்கூடாது. அல்லாஹ் எனக்கு அமானுதமாக தந்த இந்த கற்பை, இந்த அவுரத்தை நான் தேவையில்லாத முறையில பாவித்த குற்றத்துக்கு ஆளாக கூடாது. யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாய. இன்னஹு அஹ்மனு மதுவாய இன்னஹு லா யுப்லிஹு தாலிமூன். என்னை வளர்க்கிறார இந்த அஜீஸ் மன்னர் இருக்கிறார ஆளுநர், அவர் ரொம்ப என்னோட இரக்கம் உள்ளவர், கண்ணியத்தோடு நடந்து கொள்கிறார், அவருக்கு துரோகம் செய்ய நாம் இருப்பமில்லை. சிந்திக்க வேண்டிய என்னவென்று சொன்னால், சில நேரங்கள்ல ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் அறிக்கிறாங்க வச்சுக்கிறீங்க, ஒரு குடும்பத்தோட நாம நெருங்கி பழகிறோம், ஆனால் சில நேரங்கள்ல அந்த குடும்பத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அஜீஸ் ராஜாவுடைய அந்த ஆளுநருடைய வீட்டில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்றாங்க. இப்படியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, இன்னஹு அஹ்ஸன மதுவாய், என்னை வளர்க்கிறாரே அந்த அஜீஸ் ஆளுநர், அவருக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது, என்னை மரியாதையாக கண்ணியத்தோடு வளர்க்கிறார், அவருடைய மனைவிக்கு நான் எதிராக மனைவிக்கு ஆதரவாக நடக்கக்கூடாது என்று சொல்லி, இன்னஹு லா யுப்லிஹு தாலிமூன், அநியாயக்காரர்களை அல்லாஹ் ஒரு நாளும் விமோசனத்துக்கு ஆளாக்க மாட்டான் என்ற கருத்தை நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்வார். சுபஹானல்லாஹ், ஒரு எப்படியான ஒரு சூழ்நிலை, எல்லா கதவும் அடப்பட்டு போச்சு, கற்பை எப்படியும் பாதிக்கலாம். இப்படியான ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆணகனா இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நடந்து கொண்ட முறை என்ன, நம்முடைய சபாரக்கு பத்தாரா அதுக்கு கொடுத்த கண்ணியம் என்னவென்று தெரியுமா, சில காலங்களுக்கு பின்னால பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்துக்கு பின்னால இந்த மன்னருடைய மனைவி தேவையில்லாத முறையில அழைத்து கற்பை பழுதுவாக்குவதற்கு தயாரானாரோ அந்த மன்னர் வகால் அல் மலிக் தூனிபி அஸ்தஹலிஸுஹு லினஃப்ஸி, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டிக்கிட்டு வாங்க, ஒரு நல்ல மனுஷர், அல்லாஹ்வுடைய கிருபையினால் தன்னுடைய கற்பை ஒழுக்கத்தோடு பாதுகாத்தவர், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையை வைத்துக் கொண்டவர், அவருக்கு நான் கொடுக்கக்கூடிய பரிசனம் என்று சொன்னால், என்னுடைய இரகசிய ஆலோசகராக பிரைவேட் செக்ரட்டரியா அவரை வச்சுக்கொள்ளுவேன், அவர் எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பட்டத்தையும் அந்த மன்னர் அவருக்கு கொடுத்தார். வலம்மா கல்லமஹு, அந்த மன்னர் பேசுகிறார், கால இன்னக்கல் யோம லதைனா மதீன் அமீன், நீங்க ஒரு நல்ல புள்ள, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அஹ்மத் செய்யட்டும், நீங்க என்ன பிடிக்கிறீங்க, உங்களோட கற்பை உங்களோட ரெண்டு துடைக்கும் இடைப்பட்ட அந்த கற்பை அழகான முறையில ஒழுக்கத்தோடு வைத்துக் கொண்டீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அஹ்மத் செய்யட்டும், நீங்க ஒரு நம்பிக்கையான மதிப்புள்ள மனிதர் என்பதை நான் உறுதியாக கொண்டேன் என்று சொன்னார். அந்த சமயத்திலேதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த நாட்டுடைய நிதி மந்திரியாக ஆக்குறீங்களா, இன்னி ஹபீதுன் அமீன், ரொம்ப நம்பிக்கையோடு நான் வைத்துக் கொள்வேன் என்று சொல்லி சொல்றார். சகோதரர்களே, அருமையான வாலிபர்களே, நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இன்னைக்கு நாகரிகம் என்ற அமைப்பில எத்தனையோ விபச்சாரத்துடைய சம்பவங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க, இன்னைக்கு எத்தனை பேர் அது ஒரு வெளியாக கொண்டாடுறாங்க, இரவு நேரம் என்று தெரியாது, பால் நேரம் என்று தெரியாது, தனிமை என்று தெரியாது, கடமையில கூட இந்த நேரங்களில் தகாத முறை நடக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு நம்ம மக்களே உருவாகிவிட்டது. ஆனால் எங்கட எங்கட கற்புகளை ஒழுக்கத்தோடு பாவித்தால் நம்முடைய எந்த சிறப்புகளை தருகிறான் என்பதை குர்ஆன் எங்களுக்கு தெளிவான முறையை சொல்லிக் கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜக்கரியா நபியுடைய பாதுகாப்பில் இருந்தார். ஒரு இளம் பெண்ணும் கூட, வாலிபமான அழகான ஒரு பெண், பத்தகதத்து மின்தூனு ஹிஜாபா, ஒரு தடவை குடிப்பதற்காக வேண்டி ஆண்கள் தெரியாமல் இருப்பதற்காக வேண்டி திரையை போட்டாங்க, திரையை போட்டு ஆண்கள் காணாமல் இருப்பதற்காக வேண்டி குளிக்கிறதுக்கு தயாரானது. பாரு சன்னா இலையா ரூஹனா, அந்த சமயத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், இவரே அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அங்கே போறாங்க, எப்படி போறாங்க, ஒரு அழகான ஆணுடைய உருவத்துல போறாங்க, உணர்வும் எப்படி இருக்கும் என்பதை சிந்தனை செய்து பாருங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா, அல்லாவிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், நீங்க ஒரு நல்ல மனுஷராக இருந்தால் என் கிட்ட வராதிங்க, என்னை அணுகாதீங்க, நான் ஒரு குமர், நான் ஒரு அழகான ஒரு பெண்மணி, கற்பை உடைக்காத கற்பு பாதுகாக்கப்பட்ட ஒரு பெண்மணி, என் பக்கத்திலே வராதிங்க என்று சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நான் தனிமையிலே பெண்களோடு பேசக்கூடிய நிலைமை வந்தாலும், அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை சந்திக்கக்கூடிய நிலைமை வந்தாலும்,
அந்த கற்புடைய விடயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை ரப்புடைய இஸ்ஸத் தபாரக வ தஆலா இதன் மூலமாக காட்டுகிறார். மரியம் அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம் காட்டுகிறார். அவங்க சொன்னாங்க, கால இன்னி ஆவுது பிர் ரஹ்மான் இன் குந்த தக்கியா, நல்ல மனுஷரா இருந்தால் எனக்கு கிட்ட வராது என்று சொன்னாங்க. அந்த சமயத்திலேதான் மரியம் அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, அதாவது லியஹபலத்து அலாமன் தக்கியா, உங்களுக்கு குழந்தைய தருவதற்காக வந்திருக்கிறது. மரியம் அலைஹிஸ் ஸலாம் கேட்கிறாங்க, قالت ان يكون لي غلام ولم يمسسني بشر ولم اكن بغيا, நான் கல்யாணம் முடிக்காத ஒருத்தன், எந்த ஆணையும் நான் தொட்டது கிடையாது, எந்த ஆணும் என்னை சீண்டியது கிடையாது. இப்படியான ஒரு சூழ்நிலை எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும் என்று சொல்லிக்கிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு கிடைக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படியான ஒரு பச்சிலத்தனமான பெண், கற்பை பாதுகாத்தவர்கள், ஒரு சிறப்பு பெற்றவர்கள் என்பதனை என்னோடு பேசாதீங்க, கற்பொழுக்கம் இல்லாதவன், தேவையில்லாத ஒரு பெண்மணியாச்சு என்றெல்லாம் சொல்லாதீங்க, இந்த பிள்ளையோட பேசுங்க என்று சொன்னாங்க. அந்த சமயத்தில் வந்தவர் கேட்கிறார், கைவ நுக்கல்லிவ பில் மஹதி சபியா, நேற்று பிறந்த குழந்தை மதன மணி கூட பேச தெரியாத அந்த குழந்தையோட எப்படி நாங்க பேச? நம்முடைய இஸ்ஸத் தபாரக வ தஆலா கற்பை பேணிய அந்த பெண்மணியை அல்லாஹு ஜல்ல ஜலாலு ஒரு பச்சளம் பாலகரை பேச வைத்து கண்ணியப்படுத்திருப்பார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில இப்படியான ஹராமுடைய விஷயத்தில ஒதுங்கி நடக்கின்ற பொழுது அல்லாஹ் எப்படியான முன்னேற்றங்களை பாக்கியத்தை தருவார் என்பதனை நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, பனி செலவினுடைய காலத்தில் துரை என்று சொல்லி ஒரு பெரிய நல்ல ஒரு மனுஷர் இருந்தார், ரொம்ப ஆபிதும் கூட வணக்கசாலி. அவர் ஒரு இடத்துல ஒரு மஸ்ஜித் மாதிரி கட்டிக்கிட்டு வணக்கம் செய்து கொண்டு வர்ற சமயத்தில் அங்க இருக்கிற ஒரு பனி பெண் தவறான வழியில போய் கற்பமாகி விட்டார். எல்லா குழந்தையும் கிடைச்சிருச்சு. எல்லாரும் வந்து பணிப்பெண் இடத்துல கேட்கிறாங்க, உன்னுடைய குழந்தைக்கு தந்தை யாரு, அந்த பிள்ளைக்கு தந்தை யாரு, நீ கற்பமாக இருக்கிறாயா, கற்பமாக பெற்றிருக்கிறிய, இந்த குழந்தையுடைய தந்தை யார் என்று சொல்லுடன் அவள் சொன்னால், இந்த ஆபிதி ஜுரைத் என்பவர் தான், இது பனிஸ்ராவுடைய கால நடந்த சம்பவம் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன, இந்த ஜுரைத் என்பவர் தான் என்னுடைய குழையுடைய குழந்தையுடைய தந்தை என்று சொன்னார். எல்லாரும் ஆத்திரத்தில் அவருடைய அந்த இடத்த ஆச்சரியம் வந்து உடைச்சு போட்டாங்க. அந்த பெருந்தகை ஜுரை ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா, குழந்தையுடைய வயிற்றிலே குத்தி சொன்னாங்க, யா அல்லாஹ் உண்மையை வெளிப்படுத்துவாயா, என்னுடைய கற்பை, என்னுடைய ஆண் தன்மையை நான் இதுகால வரைக்கும் உனக்கு தவறான முறை நான் பாவிக்கவில்லை, அல்லாவுக்கு பொருத்தமற்ற இந்த விடயத்தை நான் ஈடுபடவில்லை என்பதை நீ அறிந்தவன் யா அல்லாஹ், இந்த நேரத்தில் நீயே என்னை பாதுகாக்க வேண்டும். குழந்தையுடைய வயிற்றிலே குத்தி சொன்னாங்க, குழந்தையே நீயே சாட்சியாக சொல்ல சொன்ன அந்த மதன மொழி பேசுகின்ற குழந்தை சொல்லிச்சு, என்னுடைய தாக்கி என்னுடைய எனக்கு நான் உண்டாவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த ஜுரைத் என்ற ஆபிது அல்ல, அங்கு இருக்கின்ற ஆடு மேய்க்கின்ற இடையர், அந்த இடையர் தான் என்னை தடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் என்பதை சொல்லிக்கலாம். கண்ணியத்துக் குரியவர்களாயர் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், ரப்புல் தபாரக வ தஆலா பாவத்தை தவிர்த்து நடக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு எங்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை ஏற்படுத்த என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறேன். ஒரு வாலிபர் ஒரு வேச்சாருடைய வீட்டுக்கு செல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு, அவர்கள் கருத்தும் கூட இயலாமல் போய்விட்டது. அந்த சமயத்துல அவர்களுக்கு ஒரு ஞாபகம் வருகிறது, நான் இவ்வளவு காலமும் ரொம்ப ஒழுக்கத்தோட கண்ணியத்தோட என்னுடைய கற்பை பாதுகாத்து வச்சிருந்தேன் யா அல்லா, இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துட்டேன், நல்ல மக்களுக்கு சில நல்ல சிந்தனைகள் வரும், நல்ல அறிவுகள் வரும், அப்படி நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டதே மயங்கிட்டார். அந்த பெண்மணி என்ன செஞ்சார்னு சொன்னா, இவரால் இந்த விதமான வேலை இல்லைன்னு சொல்லி வெளியே கொண்டு போட்டாச்சு. தந்தையார் வந்து கொடுத்துட்டு போனார் வீட்டுக்கு. தந்தையார் கேட்கிறாரு, அப்பா என்ன நடந்துச்சு, அவர் இதே கருத்தை சொல்லி விம்மி விம்மி அழுகிறார், யா அல்லாஹ் தன்னுடைய கற்பை பாதுகாக்க இவ்வளவு பிரயத்தனம் செய்தேன், அல்லாவே இப்படியான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது, ஆனா கற்பு பறிப்போகல்ல, பாவத்தில இருந்து தவித்து அந்த கவலையில அழுது கொண்டே இருக்கிறார். அவருக்கு இயலாத நிலைமையில ஏதோ அல்லாஹுடைய ஏற்பாடு வஃபாத்தாகி விட்டார், அடக்கம் செய்யப்பட்டார். இப்படியான ஒழுக்கமுள்ள ஒரு வாலிபன் எம்முடைய பிரதேசத்திலே ஒரு நல்ல முறையிலே வாழ்ந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாலிபருடைய கபரடிக்கு போய் சொல்றாங்க, அல்லாவை பயந்து யார் பாவங்களை தவிக்கிறார்களோ அவருக்கு ரெண்டு சுவர்க்கம் இருக்கு என்று சொல்லப்படுகிறது. அல்லாவை பயந்து யார் பாவத்தை விட்டு ஒதுங்கி போறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு சுவர்க்கம் இருக்கு. அந்த சமயத்துல கபிரில இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, அல்லாஹு ஜல்ல ஜலாலு எனக்கு அந்த ரெண்டு சுவர்க்கத்தை தந்துட்டார், ரெண்டு சுவர்க்கம் எனக்கு கிடைச்சிருச்சு. காரணம் என்ன, அல்லாவுக்கு பொருத்தமான முறையில என்னுடைய அங்கங்களை என்னுடைய கற்பை பிரயோகித்து பாவமான தீயவரை நிறைவேற்றவில்லை, அல்லாஹ் பாதுகாத்தான். எதை வாதா செய்தாலும் அந்த வாதா எனக்கு கபரனை கிடைச்சிட்டு ஒரு அருமையான வார்த்தை உமரனுடைய காதலை கேட்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய என்னுடைய வாழ்க்கையில சித்தனாக்கள் இருந்த காலத்துல நாம் நிதானமாக பேருதலாக நடந்து கொள்ளக்கூடிய சமயத்துல அல்லாஹ் தரக்கூடிய அருமையான பாக்கியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு விபச்சாரியுடைய வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை அவதான் கூப்பிட்டான். நான் வியாபார நோக்கத்துல போனேன், ஆனா அந்த தப்பு தவறுமான நிலைமை ஏற்பட்டு விட்டது. யா அல்லாஹ், இது கால வரைக்கும் என்னுடைய ஆண் தன்மையை நான் தவறான வழியில பாவித்ததே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும், பித்னாவில சிக்கினதே கிடையாது. யா அல்லாஹ், இந்த நேரத்தில் என்ன பாதுகாத்துரு. என்ன செஞ்சாரு சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவருக்கு ஒரு உதிப்பை கொடுத்தான். மலசல கூடத்துக்கு போய் தன்னுடைய அசிங்கங்களை எடுத்து அசுத்தமானது எடுத்து தன்னுடைய உடம்புல பூச்சிக்கொண்டு வெளியே வராரு. அந்த பெண் அவரை வெளியே தள்ளித்தான், சோமில்ல போல விளங்குது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாம இந்த வாலிபர் இப்படி நடந்து கொள்றாரு என்று சொல்லி எதுவே செய்யாம வெளியே தள்ளியாச்சு. வெளியில வந்து சுத்தம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு அந்த இரவு வளம்பு போல தூங்குறாரு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வர்றாங்க, யாபுனைய என்னுடைய அருமையான மகனே. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அழகான பெண்ணுக்கு இடம் கொடுக்காமல் தப்பி வினார்களே. அதனுடைய பாக்கியம், அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா, கனவுக்கு விளக்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கான். அப்படியே ஒரு பாக்கியம் கிடைச்சி. அதே மாதிரி நீங்க உங்களோட கற்பை உங்களோட ஆவுரத்தை அல்லாவுக்கு பொருத்தம் இல்லாத முறையில செலவழிக்காமல் பாதுகாப்போடு தப்பிக்கிட்டு வந்தீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு கனவுக்கு விளக்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அந்த துஆவுடைய பரக்கத், நான் யாரிடத்திலும் போய் கால் மடிச்சு இந்த அறிவை படிக்கல, எந்த கல்லூரிலையும் வேறு படிக்கல, அல்லாஹ் தந்த பெரிய நியமத்துத்தான் இந்த கனவுக்கு விளக்கம் சொல்கிறேன், நான் பாவத்தை விட்டு தகுந்தவுடைய பரக்கத் என்ற கருத்தை இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவான உரையை சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு எல்லாம் வரலாறு தெரியும். நபி ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமையான மனைவி ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா, எப்பொழுதுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு போகின்ற பொழுது, அதாவது ஒரு மனைவியை கூட்டிக்கிட்டு போறாங்க, இந்த பனி முத்தலக் என்ற யுத்தத்துக்கு செல்லுகின்ற பொழுது ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூட்டிக்கிட்டு போறாங்க. அந்த சமயத்தில் யுத்தம் முடிஞ்சு வெளியே வரு திரும்பி மீண்டும் வராங்க. மதீனாவை நோக்கி வருகின்ற பொழுது ஒரு இடத்துல தங்க வேண்டிய ஆவிச்சு. ஆயிஷா நாயி அவர்கள் அதாவது தொழிவாசலுக்காக வேண்டி வெளியே போறாங்க, ஒரு மறைவான இடத்துக்கு போறாங்க. வருகின்ற பொழுது அவங்களுடைய மாலை காணாமா போச்சு. அந்த அதை மாலையை தேடுவதிலேயே காலத்து காலம் போயிடுச்சு. எல்லாரும் யோசிச்சாங்க, ஆயிஷா நாயி அந்த கூடாரத்தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி கூடாரம் எல்லாம் ரசூலுல்லாஹ் கூட்டம் எல்லாம் வழியே வந்தாச்சு. ஆயிஷா நாயி உரிய இடத்துக்கு வந்து பார்த்தா யாருமே இல்லை, தன்னந்தனியாக இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வளமை இருக்கு, ஒரு யுத்தம் முடிந்து விட்டால் ஒரு பயணமே போய்விட்டால் பின்னால ஒரு வருவதற்கு ஏற்பாடு செய்வாங்க. ஏதாவது விடுபட்ட பொருட்கள் இருந்தா விடுபட்ட ஆட்கள் இருந்தா கூட்டிக்கிட்டு வரதுக்காக வேண்டி அனுப்புவதுடைய வளவன். அந்த அமைப்புல சகுவாதின் வாத்தல் என்ற ஒரு சஹாபியார் தான் அதுக்கு பொறுப்பா இருந்து எல்லாரும் போனதுக்கு பின்னால நீண்ட நேரத்துக்கு பின்னால வராங்க. வந்து அந்த உரிய இடத்துல வந்த உடனே ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வார்த்தை வந்துச்சு. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் ரெண்டு பேருக்கு மேல நடைபெற்ற சம்பாஷணம் அவ்வளவுதான். இதை கேள்விப்பட்ட உடனே ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய முகத்தை மறைச்சிட்டாங்க. அம்பாரில போய் அவருடைய அந்த கூடாரத்துல அவர் கட்டியிருந்த அந்த கூடாரத்துல போய் உட்கார்ந்தாங்க. பத்திரமான முறையில கொண்டு வச்சாச்சுங்க, மதீனாவை கொண்டு விட்டாச்சு. இது போதாதா எதிர்களுக்கு? ஆகவே அதுக்கு கை காரல பற்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முஹம்மதுடைய மனைவி ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா இன்னாரோடு தொடர்பு வச்சிருக்கிறாங்க போல என்றெல்லாம் பலவாறான முறையில கதை வந்துருச்சு. இந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த விஷயத்துல எப்படி முடிவு எடுக்கிற என்பதை எல்லாருமே திணறக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு. ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு யா அல்லாஹ், இவருடைய பத்தினித்தனம், நான் எப்படி கற்பொழுக்கத்தோடு இருந்தேன், என்ன நடந்தது என்பது உனக்கு தெரியும், நீயே முடிவு கட்டுவாயா என்று அழகான முறையில ரொம்ப அழுக அழுத கண்ணீரோடு ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு ரொம்ப அழகான முறையில துஆ கட்டி கொண்டிருந்தாங்க. இதுல இன்னொரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னால், ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயம் இப்படி நடந்துருச்சு, இதில் இப்படி நடந்து கொள்ற என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு பேரோடு மஷூரா செஞ்சாங்க. முதலாவது ஜைனப் பின்தி ஜஹ்ஷ், தன்னுடைய மனைவி ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவங்களோடு என்ன செஞ்சாங்க, ஆலோசனை பண்ணாங்க. ஜைனப் ரழியல்லாஹு ஒரு அழகி தான், ஆயிஷா நாயுடைய அழகுக்கு உப்படக்கூடிய ஒன்று ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா. அவங்களுக்கு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை நடத்தினார். உஸாமா இப்னு ஸைத் ஹஸன் ஹுசைன் ரழியல்லாஹு மாதிரி இரக்கமாக காட்டக்கூடிய உஸாமா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களோடும் ஆலோசனை நடத்தினார். அது அலி இப்னு அபி தாலிப் மருமகனோடு என்ன செஞ்சாங்க, இந்த விடயத்தில் எப்படி நடந்து கொள்றேன் ஆலோசனை நடத்தினாங்க. நாலாவதாக பரீரா ஆயிஷா நாயுடைய பணிப்பெண்ணிடத்திலும் என்ன செஞ்சாங்க, ஆலோசனை நடத்துறாங்க. அந்த பணிப்பெண் என்ன சொன்னாங்க தெரியுமா, நாயகமே யா ரசூலல்லாஹ், ஆயிஷா நாய் இருக்கிறாங்களே, சில நேரங்கள்ல மாவை ரொட்டி சுரத்து குழச்சி வச்சுட்டு அந்த இடத்திலே தூங்கிடுவாங்க, ஆடு வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. இப்படி ஒரு குணம் படைச்சவங்க, ஒரு குழந்தை உள்ள படைச்சவங்க, இவங்களுக்கு நடந்திருக்காது அல்லாஹ் பாதுகாத்தலை என்று சொல்லி அழகான அபிப்பிராயம் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரியவர்கள், நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், சில நேரங்களில் எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் தொழிற்சாலைகள் என்ன செய்யற சில பிரச்சனை ஏற்படும். நாம ஒருவர் சொன்னத்தையே காதலை வெட்டிக்கிட்டு என்ன செய்யறது, மற்றவரோட பகைக்க போறது, சண்டைக்கு போறது, பிரச்சனைக்கு போறது, மன முறிவு ஏற்படுத்துறது, குடும்ப உறவுகளை உடைக்கிறது, அப்படி இல்லைங்க. என்ன நடந்துச்சு, நாலு பேரத்துல மஷூரா கேட்கணும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது பத்ர் யுத்தம் நடைபெறுக்காக வேண்டி ஒரு கிணத்தடியில இருக்கிறாங்க. ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த கிணத்தடி நாங்க வந்திருக்கிறோம், இது உங்களோட அபிப்பிராயப்படுத்தி வந்தீங்களா அல்ல அல்லாஹ்வை அறிவித்தாரா இந்த இடத்துல இருக்கும்படி கேட்டாங்க. இல்ல அல்லாஹ் அறிவிக்கல, என்னுடைய அபிப்பிராயப்படுத்திதான் வந்து இந்த சஹாபி சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் அறிவிச்சிருந்தா இதை விட்டு நாங்க ஒரு எட்டு கூட போக முடியாது, ஆனால் என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன், இதுக்கு பின்னாலே பல கிணறுகள் இருக்கின்றன, இதுக்கு பின்னாலே பல கிணறுகள் இருக்கின்றன, அதையும் தாண்டி இருந்தால் எதிரிகளை முறியெடுப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று என்னுடைய ஆலோசனையை சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆலோசனை எடுத்து அதன்படி செய்தார். ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், சையீதுல் கௌன் தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆலோசனைப்பட்டாங்க, இப்படியான ஒரு கட்டத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புலி பசித்தாலும் புள்ள தின்னாரு, புலிக்கு பசி வந்தாலும் என்ன செய்யும், அது மாமிசம் தான் சாப்பிடும். ஒரு சிறந்த முஹ்மின், ஒரு நல்ல முஹ்மின் எப்படியான சூழ்நிலை வந்தாலும் தன்னுடைய அங்க அசைவுகளை அங்கங்களை ஒழுக்கத்தோடு வைத்துக் கொள்வார் என்பதுதான் ஈமானுடைய உறுதி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான வாலிபர்களே, சில நேரங்களில் வியாபார நோக்கமாக வெளிநாடு செல்லக்கூடிய வியாபாரிகளே, உங்களோட மனசுல கையை வச்சுக்கிட்டு பாருங்க, எங்கட கற்புடைய விஷயத்துல நாங்க எப்படி நடந்து கொண்டோம். பெரும் பாவங்கள் ஏழை இருக்குது, பெரிய பாவங்கள், ரொம்பவுமே அழிவுக்குட்பட்ட பாவங்கள், அதுல ஒரு பாவம் தான் என்ன, விபச்சாரம் என்பது. இன்றைக்கு சில இடங்கள்ல பாக்குற பாடசாலையிலிருந்து விடுமுறையை கொடுக்கிற ஒரு அவர் ரெண்டு அவரை கொடுத்தாச்சு. அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, சும்மா சில இடங்கள்ல மஸ்ஜிதுக்கு வந்து மூலையில உட்காந்து நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த கையில உள்ள போன ஆபாச படங்களை பாக்குறாங்க. அல்லா பாதுகாக்க வேண்டும். சில நேரங்களை நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், விபச்சாரம் என்று சொன்னால் ஒரு ஆணும் பெண்ணும் சேருவதுதான் அல்ல, எங்க கண்ணுக்கு விபச்சாரம் இருக்கிற சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய கண்ணுக்கு விபச்சாரம் இருக்கிறது, கைக்கு விபச்சாரம் இருக்கிறது, காலுக்கு விபச்சாரம் இருக்கிறது, காதுக்கு விபச்சாரம் இருக்கிறது. இப்படியான ஒரு நிலைமையில தகாத படங்களை பாக்குறீங்க, தகாத பாடல்களை கேட்கிறீங்க, விபச்சாரத்துடைய அழைப்பில தவறான வழியில செல்வதற்கு நடந்து போகிறீர்கள், அது வாகனமாக இருக்கட்டும், சென்றாலும் குத்தம் குத்தம் தான், விபச்சாரம் செய்கின்ற பொழுது அந்த ஈமான் பிடுங்கப்பட்ட அவன் தலைக்கு மேலே இருக்கிற என்ற கருத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் சொல்லிக்கொண்டார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹுடைய காலத்துல பூகம்பம் ஏற்படவே இல்லை. அல்லாஹுடைய கிருபை இந்த பூகம்பம் இருக்க இல்லையா, அது ஏற்படல. அபுபக்கருடைய ஆட்சி காலத்துல அதுவும் ஏற்படல. உமர் ஃபாரூக் ராதியல்லாஹு காலத்துல பூகம்பம் ஏற்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த மதீனமா நகரிலே இதற்கு முன் நடைபெறாத குற்றம் நடைபெறுகிறது, தவறு நடைபெறுகிறது, அதனாலேதான் இந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னாலையும் இந்த மதீனமா நகரிலே இப்படியான பூகம்பம் ஏற்பட்டால் எல்லாரையும் மதீனா விட்டு விரட்டி விடுவேன் என்ற கருத்தை அது தொடரே ஃபாரூக் ராதியல்லாஹு இந்த பூகம்பம் ஏற்படக்கூடிய வழி என்பதை அருமையான சஹாபாக்கள் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கேட்கிறாங்க. ஆயிஷா நாயி அவர்களே, இந்த பூகம்பம் என்று சொல்றாங்க, பூமி அதிர்ச்சி என்று சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, இது ஏன் ஏற்படுது என்று சொல்லி ஆயிஷா நாயிடத்துல கேட்கிறாங்க. ஆயிஷா நாயை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, ஷரியத்துல நாலுல ஒரு பங்குடைய அறிவு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. கவிதையுடைய விஷயத்துல, வைத்திய துறையில, மார்க்க சட்டங்களை சொல்வதில் சில சஹாபாக்கள் அவங்களுக்கு வந்து கேட்பாங்க. அப்படியான அறிவு படைத்த பெண்மணி தான் யாரு, ஆயிஷா சித்தியக்கார ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க சொன்னாங்க, எந்த காலத்துல பகிரங்கமா விபச்சாரம் நடைபெறுகிறதோ, எந்த காலத்துல பகிரங்கமாக நடைபெறுகிறதோ, அது கையில உள்ள கையடக்க தொலைபேசியா இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய டிவியாக இருக்கட்டும், அல்லது பாட புத்தகமாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், விபச்சாரம் தான். எப்பொழுது பகிரங்கமான முறையில விபச்சாரம் நடைபெறுகிறதோ, அதே மாதிரி பகிரங்கமான முறையில என்ன மதுபானம் அருந்தக்கூடிய நிலைமை பட்டு விட்டால் நிவரடிக்கு போறோம், கூதராயிருக்கு ஒரு அரை கிளாஸ் அடித்தால் கொஞ்சம் உஷாராயிருக்கும், அது ஹராம் இல்லை என்று சொல்லி பத்துவா கொடுத்து குடிக்காதீங்க. நிச்சயமாக இதுவும் தவறு, தவறுதான். இந்த காலத்துல மதுபானம் தாராளமாக பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து விட்டால், அதே மாதிரி பாடகிகளுக்கும் பாடல்களை இசைக்கக்கூடிய கருவிகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டார். இதையே ஒரு காலத்துல வாரத்துல ஏறன துவா வலிச்சமா எங்க பள்ளி வாசலைக்கு எந்த இடத்துல தங்கிறது எந்த அபராஜ் சொல்லுவாங்க. இன்னைக்கு வாகனத்துல ஏரியாச்சு என்ன எம்ஜிஆரோட படத்தை பாடல போடுறீங்களா, சிவாஜி நடத்த பாடத்துல போறீங்களா என்று சொல்ல முதலாவது அதுதான் அல்லாஹ் பாதுகாக்கிறேன். அந்த நிலைமையில எங்களுக்கு ஆபத்து வந்து விட்டா எங்கெங்க போறாங்க. ஆகவேதான் இந்த காலத்துல பாடலுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து விட்டது என்று சொன்னால், அந்த காலத்துல பூகம்பத்தை பூமி அதிர்வை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள் ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாலிபர்களே, கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. இன்றைய நாள் எங்களை விட்டு போய்விட்டால், நாங்கள் ஜொலியோட பாவத்தை செஞ்சு விட்டு போய்விட்டால், இதே நாள் எங்களுடைய வாழ்க்கையில வரப்போறதில்லை. அதே நேரத்தில் ரஹ்மத்தோடு கற்பொழுக்கத்தோடு பாவத்தை ஒதுக்கி வைத்து நாம் கழித்து விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய கிருபை பின்னொரு காலத்தில் அல்லாஹுடைய வரக்கத்தை நம்மளுக்கு வாழ்க்கையை தருவான் என்ற எவ்விதமான சந்தேகம் இல்லை. ஆகவேதான் நம்முடைய எந்த நியமத்துக்களை எங்களுக்கு தந்தாலும், அந்த அருமையான நியமத்துக்களை, எந்த உறுப்புகளை அமானுதமாக தந்தாலும், அந்த உறுப்புகளை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே நாம் பாவித்து அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்ற மக்களே, நம்முடைய மனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களையும் மன்னித்து அருள்வாயா, எங்களுடைய பெற்றோர் குடும்பத்தினரையும் பாவங்களையும் மன்னித்து அருள்வாயா. இறக்கம் இல்லையா அல்லாஹ், நீ தந்த அமானுதமான சொத்துக்களை உனக்கு பொருத்தமான முறையிலே நாங்கள் பாவிக்கக்கூடிய மக்களை ஆக்கி வைப்பாயா. எங்கள் பாவங்களினால் எங்கள் மீது லாலத்தை இறக்கி வைத்து விடாதே, எங்கள் வாழ்க்கையில சீரழிவை தந்து விடாதே, பொருளாதாரத்தில் அழிவை தந்து விடாதே, அந்நியவர்கள் எங்களை பற்றி ஆக்கிரமிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி விடாதேயா அல்லாஹ். எங்கள் பாவங்களை மன்னிப்பாயா, மேலான இவருடைய தாய்த்தனுடைய பாவங்களை மன்னிப்பாயா, இவருடைய கபல்களை வெளிச்சம் சாலம் உள்ளது ஆக்கி வைப்பாயா, இவருடைய எதிர்கால சந்ததியான சாலை பிள்ளைகளை சாலையான முத்தப்பையான பிள்ளைகள் ஆக்கி வைப்பாயா. இந்த நாட்டிலே சாலையில மக்கள் ஒற்றுமையோடு வாரனை கிருபை செய்தருள்வாயா. எங்களுடைய மர்மையுடைய வாழ்க்கையை சீருள்ளதாக ஆக்கி வைப்பாயா. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.